இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு ஜீவனையா, இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமில்லா எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சியெல்லால் பெருந்துக்கத்தால் அமிழ்ந்திருப்பே, உன் வாக்குதத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பே. உமது வீதம் என் மகிழ்ச்சியெல்லால் பெருந்துக்கத்தால் அமிழ்ந்திருப்பே, சந்தத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமையா எனக்கு ஜீவனையா. என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடம் இட்டு எடுத்தவரே, முன்னும் பின்னும் இங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடம் இட்டு எடுத்தவரே. இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. அளிப்பவரே நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே, மனம் வந்து நான் வாடும் வேலை மன ஆறுதல் அளிப்பவரே, நறுமணமுள்ள மலராக என்னை மாற்றி அமைத்தவரே. இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. ஐயா எனக்கு ஜீவனையா, ஐயா எனக்கு ஜீவனையா, ஐயா எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நிற்பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் வேலையில் உண்மையாய் இருங்கள். பி ஃபேத்ஃபுல் இன் யுவர் டியூட்டிஸ். அநேக நேரங்களில் நம்முடைய வேலையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய கடமைகளில் நாம் உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடமைகளுக்கு நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 25:23 நாம் வாசிக்கும் பொழுது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நம்முடைய வாழ்க்கையிலே எஜமானன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலவே அங்கே உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே அது நம்மை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தை கர்த்தர் ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்து சென்றார். இந்த உலகத்தை கர்த்தர் இன்று நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர்களை ஆண்டவருக்குள்ளாக நாம் அழைத்து செல்லவும் கிறிஸ்துவின் அன்பை சொல்லவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் பொறுப்பாகவும் நமக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் உங்கள் கடமைகளிலே நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, உண்மையாய் வேலையை செய்யும் பொழுது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நமக்கென்று கொடுத்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று ஒப்பு கொடுத்த கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3:23 24 நாம் வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுந்தரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறீர்கள். அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் அவரை சேவிக்கிறீர்கள் என்றால் அவராலே நீங்கள் பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அவர் தருவார், நம்மை நடத்துவார் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை யாருக்காக நீங்கள் செய்யக்கூடாதான், மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் மனப்பூர்வமாக செய்கிறீர்களா, அல்லது மனிதர்களுக்காக செய்கிறீர்களா? மனிதர்களை பிரியப்படுத்த செய்கிறீர்களா, அல்லது தேவனை பிரியப்படுத்த செய்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்காகவும் தேவனை பிரியப்படுத்தவும் நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அந்த வேலையுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும், அதனுடைய பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். இன்று இந்த உலகத்திலே அநேகர்கள் மனிதர்களுக்கென்று செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களை மகிழ்ச்சியாக வைக்க, மனிதர்களிடமிருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பவுல் இவ்வனமாக சொல்கிறார். பிலிப்பியர் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது, 14:15 வாசிக்கும் பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நான் வீணான ஒரு ஓட்டத்தை ஒரு காலத்தில் ஓடியிருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் வீணான ஓட்டம் இல்லை, வீணான பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உனக்கு உண்டாயிருப்பதற்கு. இங்கே அவர் சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடினேன், அதை போலவே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் நாளிலே, அதாவது ஆண்டுடைய 2வது வருகையிலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்படி ஜீவ சுவாசத்தை பிடித்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஜீவ சுவாசம் அப்படின்னு சொல்றப்ப ஜீவ வசனத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். வேதம் சொல்கின்றது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இன்று நம்முடைய சுவாசம் ஆண்டுடைய வசனமாக இருக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆகையால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ சுவாசமாகிய ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திற்கு சுடர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த உலகத்தை கர்த்தர், இருளில் இருக்கிற இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு நடத்தக்கூடியவர்களாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனத்தை வாசிக்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே பவுல் சொல்கிறார், ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், குற்றம் இல்லாதவங்களாக நீங்கள் இருக்கணும், கபடற்றவர்களாக நீங்கள் இருக்கணும். அதனால் நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது சண்டை போடாமல், ஆண்டவருடைய பிள்ளைகள் சண்டை போடாமல் உண்மையாக உங்கள் வேலையை சரியாக செய்யுங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா, ஒருவேளை அவங்க உங்களுடைய வேலையை பார்த்து ஏளனம் செய்கிறாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்குது. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீ மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். இன்னைக்கு மற்றவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே விழுந்துருவோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களை பிரியப்படுத்த வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மனிதர்களை பிரியப்படுத்த வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தன் மேல் இருக்கக்கூடிய அதிகாரி மேலதிகாரியை பிரியப்படுத்த வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் மனுஷருக்காக அதை செய்யாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்காக அதை செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 20வது வசனத்திலே அது என்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தமனத்தை குறித்து அறிந்திருக்கிறேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்றால், பிறருக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம், நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தமனத்தை குறித்து அறிந்திருக்கிறேன். இங்கே பவுல் ஒரு நபரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறாரோ, அதே போல தன் பிள்ளை தன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறாரோ, அதே போலவே இந்த மனிதன் அவனுடைய சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்கிறார். இன்று நம்முடைய தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு விட்டு சென்ற பணி இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும். இன்று நாம் அதை செய்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கும், இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் நாம் கவலைப்பட்டு விடுவோம் என்றால் நிச்சயமாகவே நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. கலாத்தியர் 6:9 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஏற்ற காலத்திலே அறுக்கும்படி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்றால், நற்கிரியை செய்ய வேண்டும், சோர்வில்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்று அப்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அங்கே வரக்கூடியதை பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன், கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அதுவும் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வேலையை, நம்முடைய கடமையை உண்மையாக செய்யணுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கு தான் ஆண்டவர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. என்னுடைய வாழ்க்கை எது, என்னுடைய இஷ்டப்படி நான் வாழலாம் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய வேலையை சரியாய் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எதை பற்றி நீங்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், இனிமேலாம் என்னுடைய வேலையில் நான் சாதிக்க முடியாது, இனிமேல் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது, என்னுடைய வேலை நான் உண்மையாக இருந்தால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நீங்க செய்யறப்ப ஆண்டவர் உங்களை ரெட்டத்தனியா ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதம் 90 நம்ம வாசிக்கிறப்ப 90:17 வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த கைகளை கொண்டு நாங்கள் என்ன வேலை செய்தாலும் அதுக்குரிய கிரியை, அதுக்குரிய பலனை எங்களுக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். உண்மையிலே நிச்சயமாய் நம்முடைய கையின் கிரியைக்கு தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு தேவையான பலன் உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம், சற்று தாமதமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாருங்க. அவருடைய காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நம் 90 நம்ம வாசிக்கிறப்ப நம்ம வாசிக்கிறோம், 7 வசனத்துல, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வீணளித்த அந்த நாட்களை அவர் அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக எங்களுடைய ஆயுசு நாட்களை, எங்களுடைய நாட்களெல்லாம் நாங்கள் வீணாக்கி விட்டோம். அது ஒரு கதையைப் போல் போய்விட்டது. கண்மூடி கண் திறக்க முன்பாகவே எங்களுடைய வாழ்க்கை முடியக்கூடிய நேரத்திற்கு வந்துவிட்டது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம், சாதிக்காமல் விட்டு விடுவோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், அல்லது மனிதர்களை பிரியப்படுத்த நினைக்கிறோம், அல்லது நம்மை நாமே பிரியப்படுத்த நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது நம்மால் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகின்றோம். இன்னும் வேறு சிலர் பொல்லாத பாவங்களால் இழுக்கப்பட்டு பாவத்தால் சிக்குண்டு வெளியே வர முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்களால் தங்களுடைய வேலையில் உண்மையாக இருக்க முடியவில்லை. தனக்கென்று ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பில், கடமையில் உண்மையாக இருக்க முடியவில்லை. இதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணடித்து விட்டோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விட்டோம். தயவாய் எங்களை நினைத்து பாரோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 10 வசனத்திலே, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை ஓடும் இந்த உலகத்தில் வாழ முடியும்? மிஞ்சி போனால் 70, அதற்கு மேல் சென்றால் 80, அவ்வளவுதான். ஆனால் இந்த வருடத்தில் கூட நாங்கள் உமக்கு உண்மையா இல்லாத பட்சத்தினால் எங்களுடைய ஆயுசு நாட்கள் கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் வயது செல்லும் பொழுது நாங்கள் உண்மையிலே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 11 வசனத்திலே, உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். இங்கே சங்கீதக்காரன் ஒரு ஏற்ற ஜபத்தை செய்கிறார். அதாவது, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களுடைய வேலையில் உண்மையாக இல்லவில்லை, நாங்கள் உமை விட்டு வழி விலகி சென்று விட்டோம். ஆனால் கர்த்தரே, எங்களை கண்ணோக்கி பாரும், நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளாகும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். அதாவது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சரியாக பயன்படுத்த எங்களுக்கு சொல்லித்தாரோம், எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய சொல்லித்தாரோம், எங்கள் வேலையில் உண்மையாக இருக்க சொல்லித்தாரோம். கர்த்தாவை, திரும்பி வரோம், எங்கள் மேல் ஏன் நீர் கோபமாக இருக்கிறீர்? நீர் கோபமாக இருப்பீர் என்றால் எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வேலையில் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 127 முதல் வசனம் விவரமாக சொல்கின்றது, கத்தர் வீட்டை கட்டாராகில் அதில் கட்டுகிறன் பிரயாசம் விரிதா, கத்தர் நகரத்தை காவலாகில் காவலாக விழித்திருக்கிறது விரிதா என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு வேலை செய்தாலும் அதனுடைய பலன் யாரிடமிருந்து வந்துகிறது என்றால் கர்த்தரிடமிருந்து வருகிறது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் உண்மையாய் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, உண்மையாய் வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்முடைய கரங்களிலே இந்த உலகத்தை கொடுத்து சென்றிருக்கிறார், நம்முடைய கரங்களிலே குடும்பத்தை கொடுத்து சென்றிருக்கிறார், நம்முடைய கரங்களிலே பிள்ளைகளை கொடுத்து சென்றிருக்கிறார், நம்முடைய கரங்களிலே நல்ல நண்பர்களை உறவுகளை கொடுத்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆண்டவரை பற்றி பறைசாட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கிறோமா, பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா, சிந்தித்து பார்ப்போம். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட நீர் இருந்து அவர்களை நீர் நடத்தும்படி ஆய்ச்சோதிக்கிறோம் அப்பா. நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் அப்பா. எங்களுக்கென்று நீர் கொடுத்த வேலையிலே உண்மையாயிருக்க கட்டம் தாருங்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிலுவை சுமந்து போகும் ஐந்தாவும் சுமைகள் நானையா, கலங்கி செல்லும் கண்மலையே உம் கண்ணீர் நானையா. நான் வேண்டி உம்மை நானும் மாட்டி வதைத்தேனே, என்னை வாழ வைக்க வந்த உம்மை காட்டி கொடுத்தேனே. சிலுவை சுமர்ந்து போகும் ஐந்தாவும் சுமைகள் நானே.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.